ஊரை சுற்றுபவனை ஊர் சுற்றி என்று அவனுக்கு பெயர் சொல்வது போல மலத்தை பற்றி கிடக்கும் பசுக்களுக்கு மலத்தை பற்றி என்று பெயர் வைத்தான். இவ்வளவு அருமையாக நுணுக்கமாக உரை சொல்றாங்க சாமிகள் தான் அதை உரை சொல்லியிருக்காங்க. மலத்தை பற்றி அதுல வந்து பூ உறுப்பு விரித்து கிடக்கும், நான்காம் வயசுமே உறுப்பு பூ. மலத்தை பற்றிக்கு வருவதோர் வடிவமாகும். எது மாயாகாரிய வடிவம், அதான் மாயை தான். மாயைதான் மாயாகாரிய உருவம் தான். யாருக்கு வருகின்ற உருவம் அது? மலத்தை பற்றிக்கு வருகின்ற வடிவமாகும், உருவமாகும். வடிவம் உருவம் எல்லாம் உடலை தான் சொல்றாங்க. மாயை தான், அதாவது மாயாகாரிய மாயாகாரியம் தான். யாருக்கு வடிவமா வருவது? மலத்தை பற்றிக்கு வருவதோர் வடிவமாகும். மலத்தை பற்றினா மலத்தை பற்றி கிடக்கின்ற பசுக்கள். அற்புதமான ஒரு அங்கிகளுக்கு என்ன ஏற்றதாழ்வு கேட்கிறான் இல்லையா? என்ன எனில் கூடுதும் சொல்லிட்டு சொல்றாங்க. யோகிகள் நம்மனோர் எல்லாரும் மலத்தை பற்றி கிடக்கும் பசுக்கள். அது ஒன்றையும் மலத்தை பற்றி கிடப்பதனால் மட்டுமல்ல, மனத்தை பற்றி கிடந்ததுனால என்ன தகுதி நமக்கு இருக்குது? ஒன்றையே அறிதலும் ஒன்றையே செய்தலும் ஒன்றிலே முதன்மையாதலும் ஆகிய அற்ப ஞான தொழில் முதலுடையரான். அற்ப ஞானம் அற்ப தொழில் தான், அதான் சிற்றறிவும் சிறுதொழிவும் உடையவர்கள் உயிர்கள். நம்ம செய்த செயல்லாம் சிறுதொழில் தான், நாம அதை பெருந்தொழிவா நினைச்சுக்கிறோம். அப்படின்னு என்னெல்லாம் செய்யறாங்க அப்படின்னா, சந்திரன் நடத்தி போயிட்டான், அங்க போயிட்டாங்க போயிட்டாங்க, என்ன சித்தாந்தம் என்ன சொல்லிட்டாங்க ஒரே வழியில, சிற்றறிவும் சிறுதொழிலும் உடையவை உயிர்கள் தான். எல்லாம் அந்த சிங்களுடைய பாடல்கள் நல்லா விளங்கும். இதெல்லாம் சிறுதொழிவிடாங்க. அந்த தொழில் கூட செய்யாம அதை விட சிறு தொழில் நாம செஞ்சுட்டு இருக்கிறதுனால அது நமக்கு பெருந்தொழிலா இருக்கின்றது. ஆனா உயிருடைய இயல்பு என்ன? திருவருளை அப்படியே ஒன்றித்தால் உயிர்கள் எல்லாத்தையும் அறிவு. இந்த உயிர் வியாபக பொருள் இல்லையா? இது இங்கே இருந்து ஒரு மிஷினை உருவாக்கி அதுக்குள்ள உட்காந்துட்டு போய் சேருவோம் சேர மாட்டோம்னு பயந்துகிட்டு ஒரு மாதிரி போய் செஞ்சுட்டு ஆகா வெற்றி வெற்றின்னு பிடிச்சது. ஆனா ஆன்மா ஆன்மா என்ற சொல்லுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? நான் ஆன்மா ஆன்மாங்கிற சொல்லுக்கு அர்த்தத்தை பாஷ்யத்தில் சொல்ற சாமிகள். ஆன்மா என்றால் நித்த பொருள், வியாபக பொருள் என்று அர்த்தம். நித்த வியாபக பொருள் ஆன்மான். அப்ப வியாபக பொருள்னா எல்லா இடத்திலும் இருக்கின்ற பொருள் இல்லையா? எல்லா இடத்திலையும் இருக்கின்ற பொருள். இப்ப ஆகாயம் இருக்கு, வியாபக பொருள் தானே? எல்லா இடத்திலும் ஆகாயம் பறந்து விரிந்திருக்கிறது. ஆனால் அந்த ஆகாயத்தின் வியாபகம் எப்போது வெளிப்படும்? ஒளியை சார்ந்தா தான் வெளிப்படும். ஒளியை சார்ந்தால் இவ்வளவு பறந்த வெளி இருக்கின்றது, அப்பதான் அந்த வெளியாகிய ஆகாயமே வந்து தெரிய வருகின்றது. ஒரு மாதிரி உணர வருகின்றது, கண்ணுக்கு நேரடியா தெரிய வராட்டாலும் உணர வருகின்றது. அந்த ஆகாயம் இருளை சார்ந்ததுங்க, அது எவ்வளவுதான் வியாபகம் இருந்தாலும் இங்க பறந்த வெளி இருக்கிறதா அல்லது பொருள்கள் குவிந்து கிடக்கிறதா ஒன்றும் தெரியாது. அது போல ஆன்மா வியாபக பொருளா இருந்தாலும் ஆணவை இருளிலே அறிஞ்சு கிடப்பதுனாலே அகை இருளுக்கு குறைவு மாதிரி ஆணவம் அந்த அகைகளாகிய ஆணவத்தினாலே அறிஞ்சு கிடப்பதுனால அதன் வியாபகம் மறைக்கப்பட்டு கிடக்கிறது. அது அருளாகிய ஒளியோடு சேரும்பொழுது இந்த ஆணவ இருள் நீங்கி அப்பதான் அது வியாபகம் வெளிப்படும். அப்ப இவன் எங்கேயும் போகவும் வேண்டாம் வரமும் வேண்டாம், எங்கும் நிறைந்த அந்த வியாபகமான அருளோடு இவனும் சார்ந்ததன் வண்ணமாய் வியாபகத்தை பெற்று ஆனாலும் அந்த அருள் அடங்கிய வியாபியம் வாங்க. ஏன்னா அப்பமும் அருள் அறிவித்தால்தான் அறியும், அதனால வியாபியம் அடங்கியதாகும். அப்படி பறந்து விளங்கலாம் இல்லையா? எங்கும் கருது அரண்போ நிற்பன்னு சொல்வார் பின்னால சுத்திரத்தை சொல்வார். பத்து பதினொன்ற சொல்வார் அரண் மாதிரியே இந்த அண்ணாவும் வந்து முக்கியம் அந்த வியாபகத்தை பெருந்து சொல்வார். அப்படிப்பட்ட பெருநிலையாகிய வியாபக நிலையை எங்கும் நிறைந்து விளங்கும் இல்லை. எப்படி இங்க இருந்துட்டு ஒரு மிஷினை வச்சுக்கிட்டு அங்கே இங்கேயும் போயிட்டு வர்றது பெரிய சாதனை போயிட்டு போனாங்க இல்லையா? சிற்றறிவும் சிறுதொழிவும் தான் எல்லாம் எல்லாமே அருமையா சொல்லிட்டாங்க. அற்ப ஞான தொழில் முதலுடைய யோக சித்தர்களே அப்படிதான் சொல்லிட்டாங்க. இந்த சித்திகளில் பற்றி வச்சுக்கிற வரைக்கும் அது அற்ப தொழில் தான். ஆமா, அர்த்தமா சித்திகளும் கூட சாமி எப்பேற்பட்ட நிலையில சொல்றாங்க. அர்த்தமா சித்திகளெல்லாம் அற்ப தொழில்கள் தான். ஒரே பரமேஸ்வருடைய திருவடி ஆனந்தத்தை பருகுவதோடு ஒப்பிடும் போது அதை நோக்கும் போது சித்திகள் எல்லாமே வந்து சிறுதொழில் தான். முதல்வனாவான மலம் இங்கே அறிவில் தங்கி நின்று உணர்த்துவோனாகிய பசுபதி. இதான்ப்பா அங்கிகளுக்கு உள்ள வேற்றுமை. நாமும் அங்கிகள், நாமெல்லாம் மலத்தை பற்றி கிடக்கும் பசுக்கள் இல்லையா? ஆமா, ஒன்றைத்தான் அறிவோம். ஒரு நேரத்தில் ஒன்றைத்தான் அறிவோம் இல்லையா? ஒன்றைத்தான் செய்வோம். இதாவது ஒன்றில் தான் நாம முதன்மையா இருப்போம் இல்லையா? ஆக நாகவே நாம சித்தறிவும் சிறுதொழிலும் உடையவர்கள். ஆனா முதல்வன் எப்படி தெரியுமா? நம்முடைய இந்த சித்தறிவையும் சிறுதொழிலையும் நீக்கி, அதாவது இந்த சித்தறிவுக்கு காரணமாகிய ஆணவ மலத்தையே நீக்கி அந்த ஆணவம் அகன்ற அந்த முத்தாம்மாவிடத்திலே தங்கி இருந்து அந்த முத்தாம்மா ஆணவம் அகன்ற முத்தாண்மாவின் அறிவிலே தங்கியிருந்து அந்த முத்தாண்மாவுக்கே உணர்க்கக்கூடிய பெருந்தொழிலை உடையவன், பேரறிவை உடையவன். இதுதான் அந்த சிவபெருமான் ஆகிய அங்கிக்கும் நம் அங்கிகளாகிய நமக்கும் உள்ள வேற்றுமை. இப்ப அங்கிகளுக்கு வேற்றுமை இருக்கிறது அல்லவா? உயிர்களாகிய அங்கிகளுக்கும் பரமேஸ்வரன் ஆகிய அங்கிக்கும் இதுதான் வேற்றுமை. உயிர்கள் எல்லாரும் எவ்வளவு பெரிய சித்தரா இருந்தாலும் அவர்கள் எல்லாரும் மனத்தை பற்றி கிடக்கும் பசுக்கள், சித்தறிவும் பிரிவுகளும் உடையவர்கள். ஆனால் முதல்வனோ தான் மனம் இங்கிருப்பதோர் மட்டுமன்றி இந்த ஆன்மாக்களின் மனத்தையும் நீக்கி மன நீங்கிய ஆன்மா அறிவிலே நின்று உணர்த்தக்கூடிய ஆற்றல். அது பாட்டுல பாருங்க, அது பாட இன்னொரு பெரிய கருத்து சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, ஆர்க்கும்னா இருக்கு தொழிலை, ஆர்க்கும் ஆர்க்கும்னா ஆர்த்தம்னா என்னமா பொருந்தி இருக்க, மனம் நீங்கிய ஆன்மா அறிவில பொருந்தி இருக்கிறான் அப்படிதான் பாட்டுல சொல்லியிருக்கு. பொருந்தி இருந்து உணர்த்துகிறான் எப்படின்னா, ஆசிரியர் வகுப்புக்குள் நுழைகிறார் சொல்லியாச்சு. நுழைகிறார்னா நுழைஞ்சு என்ன செய்வாரு, நுழைந்து அங்கே பாடத்தை நடத்துவார். அது அங்க சொல்லாமலே அங்க வந்து உணர வைப்பது மாதிரி முத்தாண்மாவின் அறிவிலே சுவாமி பொருந்தி இருக்கிறார்னா பொருந்தி இந்த முத்தாண்மாவுக்கு இன்பத்தை உணர்த்துகிறார். பொருந்தி அங்க பொருந்தி இருக்கிறார் சொன்னா சுவாமி ஒரே என்ன சொல்றாங்க, பொருந்தி உணர்த்துகிறார்னு சொல்றாங்க. அதான் சொன்னாங்க இங்க வந்து, அது உபச்சாரத்தால் காரியத்தின் மேல் நின்றது. ஒரே பாருங்க குறிப்புரையில, ஆறுதல் அகரல் நீங்குதல் இருக்கு, அது இருக்கட்டும். ஆறுதல் பொருந்துதல் ஆர்க்கும் இருக்கு இல்லையா, அதான் ஆறுதல். ஆறுதல் என்ற சொல்லை வச்சுதான் ஆர்க்கும் வந்தது, ஆறுதலை செய்யும் அர்த்தம் ஆர்க்கும். ஆறுதல் பொருந்துதல் அது உபச்சாரத்தால் காரியத்தின் மேல் நின்றது. காரியம் என்பது பொருந்துதல் காரணம், பொருந்தி உணர்த்துதல் காரியம். ஆசிரியர் வகுப்பறைக்குள்ள நுழைஞ்சது காரணம், நுழைஞ்சு பாடம் நடத்துறது காரியம், நுழைஞ்சதுனாலதான் நடத்துறாரு. அதே மாதிரி முத்தாண்மாவின் அறிவிலே தங்கி இருந்தது காரணம், தங்கி இருந்து உணர்த்துவது காரியம். தங்கி இருந்தான்னு பாடல இருக்கிறது, தங்கி இருந்து உணர்த்துகிறான்னு பொருள் சொன்னாங்க. காரியத்தை வேண்டும் அகரம்னா நீங்குதல், அதான் ஆய ஆணவம் அகன்ற, அகன்றன்னா நீங்கிய, அது நமக்கு தெரியும். ஆணவத்தை வந்து நீங்கிய அந்த அறிவோடுன்னு இருக்கு, அறிவோடுன்னா அறிவில் இடப்பொருள் போடணும், ஏராளத்தின பொருள். ஆணவம் நீங்கிய ஆன்மாவின் அறிவில் தங்கி இருந்து உணர்த்தும் தொழிலை உடையவன் பசுபதி. இவங்கெல்லாம் பசுக்கள், அவன்லாம் பசு, அவன் பசுபதி. இதான் அங்கிகளுக்குள்ள வேற்றுமை. அப்ப பசுவோட உடலும் பசுபதியோட உடலும் எப்படி ஒன்னா இருக்க முடியும், ஏற்றதாழ்வு அதுலயும் இருக்கிறது இல்லையா. அங்கிகளுக்கு ஏற்றதாழ்வு இருக்கிறதுனால அங்கத்துக்கு இருக்கணும். நீ எப்படி எல்லா மாதையாமையும் எப்படி சொல்லலாம் அப்படின்னு கேட்கிறாங்க இல்லையா. அதனால முதல்வன் எல்லா அறிவும் எல்லா தொழிலும் எல்லா முதன்மையும் உடையவன். இது பாடத்தை சொல்லியிருக்கு. மூன்றாவது தொழில பாருங்க, நாயகன் எல்லா ஞான தொழில் முதல் நன்னனாவே, எல்லா ஞானமும் எல்லா தொழிலும் உடையவன் நாயகன் அப்படின்னு பாடலை சொல்லியிருக்கு பாத்தீங்களா. அதை வச்சுதான் உயிர்கள் சித்தறிவும் சிறுதொழிலும் உடையவர்கள் சொன்னாங்க. பாடல பாருங்க வரியில இருக்காது, உயிர்கள் சித்தறிவும் சிறுதொழிலும் உடையவன் இருக்காது. எதை வச்சு சொன்னாங்கன்னா, முதல்வன் வந்து எல்லா ஞானமும் உடையவன் எல்லா தொழிலும் உடையவன் சொல்லியிருக்குது. அதை வச்சு நாம வந்து நமக்கு சொன்னாரு உயிர்கள் முதல்வனுக்கு எல்லா ஞானமும் உண்டு எல்லா தொழிலும் உண்டு. ஒரே நேரத்தில் வந்து ஓரறி உள்ள உயிருக்கும் உணர்த்துறான், அதிலிருந்து படிப்படியா ஆறறி உள்ள உயிருக்கும் உணர்த்துறான், பேரறிவு பெற்ற முத்தாண்மாவுக்கும் உணர்த்துறான். ஒரே நேரத்தில் அவ்வளவு செய்யறான். அப்போ அதுதான் என்ன, அவனுக்கு எல்லா ஞானமும் உண்டு எல்லா தொழிலும் செய்வான். ஆனா நாம வந்து ஒன்றையே அறிந்து ஒன்றையே செய்கின்றோம். இப்ப அவன் எல்லா ஞான தொழிலும் உடையவங்கிறதுனால நாம அற்ப ஞான தொழில் உடையவர்கள் என்பது பெறப்பட்டது அப்படின்னா குறிப்புரை எழுதுவாங்க. பாருங்க மேல குறிப்புரையில பாருங்க சொல்லுவாங்க, நாயகன் எல்லா ஞான தொழில் முதல் நன்னதால் எனவே உயிர்கள் ஒரு ஞான தொழில் முதலே நன்னுவன என்பது பெற்றான். இப்படி பாத்தீங்கன்னா அதான் அந்த ஒரே சிறப்பு. நடுவில் உள்ள குறிப்புரையெல்லாம் சொல்றேன், இருந்தாலும் அந்த இடம் வந்ததுனால அப்பத்தம் சொல்றேன். சரி, இங்கனம் அங்கிகளுக்கு தம்முள் ஏற்றதாக உண்மையும், அங்கிகளுக்கு இப்படி ஏற்றதாக இருக்கு இல்லையா. சிவபெருமான் பசுபதி, நாமெல்லாம் பசு, பசுவோட உடம்பு மாயாகாரி மாதிரிதான் பசுபதியோட உடம்பு மாயாகாரி இருக்கணும் இல்ல, அது அருள் தூய்மை. இங்கனம் அங்கிகளுக்கு தம்முள் ஏற்றதாக உண்மையும், அதற்கேற்ப மனத்தை பற்றிய பசுக்களுக்கு அதனோடு ஏய்வுரைத்தாய் ஏகதேச அறிவை செய்யும் மாயை உருவம். ஐயா ஆணவள சார்புடைய உயிர் வந்து சித்தறிவு தான் உனக்கு இருக்கும், அப்ப அவனுக்கு அந்த மாயாகாரிய உடம்பு தான் அவன் தகுதி, அவனுக்கு அதான் தகுதி. இல்ல சிலேட்டு கொடுக்க குத்து கொடுக்கேன்னா அவன் படித்ததே யூகேஜி ஒன்னாம் கிளாஸ் தெரியும், அவனுக்கு சிலேட்டு குடிச்சு தான் தகுதி. அவனுக்கு ஒரு நோட்டை வாங்கி கொடுத்து என்ன செல்லோ பேனாவை வாங்கி கொடுத்து அங்கே செய்வான், அதை பிச்சு தெரிஞ்சிருவான், இதை பேனாவை கழட்டி இருப்பே பார்த்துருவான். அவன் தகுதிக்கு தான் அவனுக்கு கொடுக்கணும். அந்த மாதிரி ஆணவ மலை சார்பில் கிடக்கின்ற உயிர்களுக்கு அவற்றுக்கேற்ற தகுதி என்ன, அவை எதையாவது ஒரு பொறியின் துணை கொண்டு ஏதாவது ஒரு விஷயத்தை தான் அறிய முடியும். அவர்களுக்கு ஒரு நேரத்தில் ஒரு செயல் தான் செய்ய முடியும். ஒரு வேலையில் ஈடுபட்டு இருக்கும் போது யாராவது கூப்பிடறது நமக்கு எப்படி இருக்கும், முக்கியமான வேலை வந்து அவசரமா முடிக்க வேண்டிய ஒரு வேலை, அப்ப யாராவது ஒருத்தர் கூப்பிட்டு அன்னைக்கு போலையே அப்படின்னு கேட்கட்டும், என்ன பதட்டம் வருது? ஏன்னா ஒரு நேரத்தில் ஒன்றுதான் ஈடுபட முடியும். ஒரு ஞானம் ஒரு தொழில் உடையவர்கள் அது ஒன்றுதான் முதன்மையா இருப்பாங்க. ஒரு பாடத்துல பெரிய ஆளா இருப்பாரு, இன்னொரு பாடத்துல கேட்டா தெரியலே பாரு. ஏன்னா எதையாவது ஒன்று சொன்னா தெரியாம இல்லாம சொல்லிட்டா பெரிய கேவலமாயிரும். அந்த பாடத்துக்கு நமக்கு தெரியாது இல்லையா? ஒரு அவையில ஒருத்தர் பெரிய ஆளா இருந்து மேடையில உட்காந்து பேசுறான், பெரிய அங்க வந்து அவர் ஈஸியா இருக்கிறான். அதே வேற மாதிரி வரும் அவையில போனா இல்லையா, நமக்கு தெரியாது. சின்ன விஷயம் இருந்தா கூட கல்வி எடுக்கணும், சின்ன விஷயம் கூட கடந்து ஏதாவது ஒன்றுலதான் வந்து முதன்மையா இருக்க முடியும் முடிவு. ஆமா, அதான் அவை பிராட்டியா சொன்னேன், ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொன்று எளிது அந்த அப்படின்னு சொல்லாதே. ஏன்னா உனக்கு ஒரு செயல் எளிதா இருக்கு, அதை மட்டும் நீ பாக்குற. இந்த செயல் அடுத்தவனுக்குலாம் எவ்வளவு அரிதா இருக்கு, நமக்கு எவ்வளவு எளிதா இருக்குன்னு அதை மட்டும் பாக்குறேன். ஆனா அதை மாதிரி ஒவ்வொருவனுக்கும் ஒவ்வொரு செயல் எளிதா இருக்கும், உனக்கு அந்த செயல் அரிதா இருக்கும் என்று சொல்லி அவை பிராட்டியா உணர்த்துகின்றான். அதனால ஒரு ஞானம் ஒரு தொழில தான் நமக்கு உயிர்களுக்கும் முதன்மை, அதுவும் அவன் அருளாலதான் நினைக்கிறான் கொடுப்பதனாலதான். அவன் எல்லா ஞானத்தொழிலும் முதன்மை உடையவன். ஆகையினாலே இந்த ஏதாவது ஒன்றை மட்டும் அறிகின்ற இந்த ஒரு ஞானத்தொழில் முதன்மை உடையவனுக்கு மாயாகாரி உடம்புதான் தகும். ஆனால் அனாதிமுக சித்திரவாகிய பசுபதிக்கு அவன் எப்பேற்பட்ட காட்சி செய்வான், மனம் நீங்கிய உயிர்க்கு வியாபக அறிவை செய்யும் சக்தி உருவ மாதிரே அமைவுடனே. அவனுக்கு மாயாகாரிய உருவம் பொருந்துதல் தகாது. அவனுக்கு அவனுடைய சக்தியே அந்த ஞானமே அந்த அருளே, சக்தி என்பது அவனுடைய அருள் தான். என்னால் ஒரு பாட்டை சொல்வார், அருளது சக்தியாகும் அறந்தனக்கு சொல்லிருக்கின்ற. அவனுக்கு அவன் அருள் திருமேனியே உருவமாக பொருந்தத்தக்கது. மாயாகாரி உருவம் அவனுக்கு தகுதி கிடையாது. அனாதிமுத்த சித்திருவாகிய பசுபதிக்கு சக்தி உருவமாதலே அமைவுடைமை, அதுதான் அவனுக்கு தகுதி பொருத்தம். அந்த சக்தி உடம்பையும் அவன் ஏன் மேற்கொள்கிறான், தன்பொருக்கு மேற்கொள்ளலாம், அதையும் வந்து பாருங்க கோடிட்டு காட்டுறாங்க. உயிர்கள் நாம உடம்ப பெறுதம்னா நம்பருக்கு தான் உடம்பு பெறுவோம். ஏன்னா அந்த உடம்பு தான் நமக்கு அறிவு விளங்காது. இந்த உடம்பு கருவிகள் எந்த அளவுக்கு செம்மையா இருக்குமோ அந்த அளவுக்கு தான் நமக்கு அறிவு உடம்பு, முழுக்க முழுக்க உடம்பை சார்ந்திருக்கும் நம்புருட்டுதான் நமக்கு உடம்பு. ஆனா சுவாமி உடம்பு எடுத்துருவது தன்பொருட்டாகி நம்புருட்டு. அந்த உருவம் யாருக்கு தெரியும், முத்தான்மாவுக்குதான் தெரியும். ஞான சம்பந்த பெருமான் காட்டினார்கள், கோவில் வச்சுன்னு காட்டினார்கள். மரம் நீங்கிய உயிராயிட்டு அவர்கள் அந்த வியாபக அறிவை பெற்றார்கள். பூம்பாவை படைத்து விட்டு என்ன பார்த்தார்களா, கண்ணுதல் கருணை வெள்ளம் ஆயிரம் முகத்தார் கண்டார்கள். ஆயிரம் முகத்தால் கண்டார்கள், எங்கு சிவபெருமானுடைய கருணையை பார்த்தார்கள். அப்ப வியாபக அறிவு, மலம் நீங்கிய வியாபக அறிவு எப்படி காண்கின்றார்கள், மற்றவர்களால காண முடியலையே. அவர்கள் அறிவு மலம் நீங்கிய அறிவு, அதுல தங்கியிருந்து முதல்வன் உணர்த்துகிறான். அதை உணர்த்தணும்னா அவன் மாயாகாரி ஒழித்து உணர்த்த முடியும். ஆகவே தன்னுடைய சக்தியை திருமணியாக கொண்டு உணர்த்துகிறான். அப்ப முத்தான்மாவுக்கு அருளும் பொருட்டு தான் நம்ம சக்தியை திருமணியாக கொண்டானுடைய தன்பொருட்டு கொள்ளவில்லை என்பதையும் அங்கே காட்டுகின்றார்கள். அவன் திருமேனி அருள் திருமேனி மட்டும் சொன்னா போதும் இந்த இடத்துல. ஆனா அந்த அருள் திருமேனியும் அவன் தன்பொருட்டு கொள்ளவில்லை, வேறே அருள் திருமேனி. அப்போ உயிர்களுக்கு அருள்வதற்காக தான் திருமேனி தன்பொருட்டல் என்று அங்க சொல்லிட்டான். அதான் சொல்றாங்க, மன நீங்கிய உயிர் வியாபக அறிவை செய்யும் சக்தி உருவமாகும். ஞான சம்பந்த பெருமான் போன்ற மன நீங்கிய உயிர்களுக்கு அந்த கருணை வெள்ளத்தை எங்கும் காட்டி அந்த வியாபக அறிவை செய்யும் பொருட்டு சக்தியை உருவமாக கொண்டிருக்கின்றான். அதுதான் அவனுக்கு அமைவுடைமை. அமைவுடைமையும் அங்கங்களிலும் தம்முள் ஏற்ற தாழ்வு உண்மை இனிது விளங்குகிறான். அங்கிகளுக்குள்ள உடம்பை உடைய உயிர்களுக்கும் உடம்பை உடைய அந்த சிவபெருமானுக்கும், உடம்புடைய உயிர்கள் பசுக்கள், உடம்புடைய சிவபெருமான் பசுபதி, உடம்புடைய அங்கிகளுக்கு இப்படி பசு பசுபதி என்று ஏற்றதாக இருப்பது போல அந்த உடம்புகளுக்கும் மாயாகாரிய உடம்பு அருள் உடம்பு என்ற ஏற்றதாக உள்ளது. எனவே சுவாமிக்கு உடம்பு இருப்பதை வைத்துக் கொண்டே அதுவும் மாயாகாரிய உடம்பு, எல்லா உடம்பும் ஒன்றுதான் என்று சொல்லாதே என்று முடித்தார். அது அங்கங்களிலும் தம்முள் ஏற்றதாக உண்மை, உண்மைனா இருப்பது ஏற்றதாக இருப்பது இனிது விளங்குகிறான். அதனை அறியாது போன பார்த்த சொன்னான, இச்சையல் பலரும் இச்சை, அவரும் இச்சையை உடம்பு கொள்வார்னா நானும் இச்சையை உடம்பு கொள்ளலாம் அப்படின்னு சொல்லாது என்றும், மாலை எண்ணில் வழிவெல்லாம் மாலையாகும், என் உடம்பு மாலைனா அவர் உடம்பு மாலைதான் என்று சொல்லாது என்றும் கூறுதல் அடாது. அடாதுன்னா என்ன, கூடாது குற்றம், அடாத செயல் சொல்ல முடியாது, இந்த கூடுதல் அடாது என்பதான். தான் என்பது அனுபவித்தலை உணர்த்தி நின்றது. மாயைதான் மாயைன்னு சொன்னா போதாதா, மாயை தான். ஏன்னா போன வாட்டில இந்த மாயை பத்தி பேச்சு வந்தது, நம்ம உடம்பு மாயினா அவன் உடம்பு மாயினா. அப்ப நீ பொருணையே அந்த மாயைதான் மனத்தை பற்றிக்கு வரக்கூடிய வடிவமாகும். அப்படி அனுபவித்த சொன்னதே மறுபடி சொல்வது. பற்றி என்பது பெயர், பற்றி கிடப்பவன் பற்றி சொன்ன இல்லையா, ஊரை சுற்றவனுக்கு ஊர் சுற்றின்னு பெயர். பிறைய சூரியவனை பிறை சூரியன் அழைத்தார்களே சின்னமூர் சுவாமிகள், சித்தா பிறை சூடி பெருமானி சொல்றாரு இல்லையா, பிறை சூடி பிறை சூடினவனே பிறை சூடினானு. அது மாதிரி மனத்தை பற்றி கிடக்கும் உயிரிழப்பு மனத்தை பற்றி அப்படி பேசினார். இந்த இடத்துல பூ உழுப்பு விரித்துக்கணுமா, பூ உழுப்பு அப்படின்னா தொக்கு நிற்குமா, அதுக்கு விதி இருக்கா கேட்டுக்கணும் இல்லையா. கொஞ்சம் தமிழ் விஷயம் இங்க பெரியவர்களை கேள்வி கேட்பது சீனிவாசம், எங்க பூ உழுப்பு தொக்குன்னு எங்க தொக்கும், அதுக்கு விதி என்ன அப்படின்னு கேட்டது. ஏன்னா இலக்கம் கேட்டா யாரும் சொல்ல மாட்டாங்க, யாருக்கு தெரிய போகுது அப்படின்னு ஒரு எண்ணம். அப்ப சுவாமிகள் என்ன பண்ண அதுக்கு எடுத்து காட்டினாங்க, ஐந்தவித்தான் ஆற்றல் அகல் விசங்குளார் கோமான் இந்திரனை சாரும் தரி அப்படின்னு ஒரு திருக்குறள். அதுக்கு என்ன பொருள் பொருள்னா, துறையுடைய மேன்மை அப்படியே வள்ளுவர் பெருமான் சொல்லிட்டே வர சொல்லும் போது சொல்றா, இப்ப அந்த ஐந்து புலன்களையும் அவித்தவனுக்கு அவனுடைய ஆற்றலுக்கு ஒரு சான்று கேட்க வேண்டும், சான்று காட்ட வேண்டுமா உனக்கு, காட்டுற பாரு இந்திரனை பார்த்துக்கோன்னு. இந்திரனை பார்த்துக்கோன்னா எதிர்மறையான உதாரணம் இல்லையா, அதாவது இந்த அனுபவத்தோட சக்தியை உனக்கு காட்டணுமா அப்படின்னா அந்த இடத்தை பார் அப்படின்னா அந்த இடம் அப்படி சொன்னா அப்படின்ன மாதிரி, இதை பார்த்து அனுகுண்டோட சக்தி தெரிஞ்சுக்கும். இதை இந்த நிலைச்சி ஆக்கிடதான் அனுகுண்டு அப்படி காட்டுற மாதிரி காட்டுறாரு. இந்திரனை பார், இந்திரனுடைய வரலாறு பார், அவன் ஒரு வரலாற்றுல ஒரு சம்பவம் நடந்தது, அவன் அவ்வளவு அல்லல் பட்டான். அது காரணம் யாருன்னா, ஐந்து குலங்களையும் அவித்த ஒரு மகிழ்ச்சியுடைய சாபம். அப்ப ஐந்து குலங்களையும் என்றனுடைய ஆற்றலுக்கு உதாரணமாக இந்திரனை பாருங்க. அப்ப ஐந்தவித்தான ஆற்றல் வரும்போது ஐந்தவித்தான ஆற்றலுக்கு இந்திரனே சான்று. அந்த இடத்துல பூ உருப்பு ஒரு போடல தொக்கு நிற்கிறது, நாம விரித்துக் கொள்கிறோம். அந்த மாதிரி இந்த இடத்துல மனத்தை பற்றி இடத்துல மனத்தை பற்றிக்கு என்று பூ உருப்பு விரித்துக் கொள்க அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒரு சான்று மனத்தை பற்றிக்கு தான் மாயா காரியம் உடம்பாக வந்து பொருந்தும். சுவாமிக்கு மட்டும் மாயாகாரி உடம்பு இல்லையோ, மனத்தை பற்றவில்லையே. அது மட்டும் இல்ல, மன நம்முடைய மனசாவே நீக்கு போகணும், நீக்கி அந்த முத்தியடைந்த உயிரின் அறிவில் வியாபக அறிவில் உணர்த்துபவன் என்று சொன்னான். அப்புறம் ஓகாரம் சிறப்பின் கண் வந்தது, ஏன்னா நடுவில் மற்ற குறிப்பினர்கள் விளக்கிவிட்டேன். ஓகாரம் சிறப்பின் கண் வந்தது, நாமெல்லாம் இப்படியா, ஆனா அவரோ ரொம்ப பெரிய ஆள், அந்த அவரோட உள்ள ஓ என்ன, அவரை சிறப்பிக்கின்றது. அது மாதிரி காயமோ மாயை, காயம்னா உடம்பு, சோர்வானுடைய உடம்பு சொல்றாங்க, சுவாமியோட உடம்போ மாயை அன்று, உடம்போன்னு சொல்லும்போது இந்த உலகம் சிறப்பிக்கிட்டது, அதான் ஓகாரம் வந்து சிறப்பி வந்தது. ஏன்னா ஓகாரத்துக்கு பல பொருள் இருக்கு, அது சிறப்புல தான் வரணும் இல்லை, என்ன வினாவா கூட வரலாம், அதுவோ அல்லது இதுவோ ஐய பொருள்ல வரலாம், வினா பொருள்ல வரலாம், இந்த இடத்துல சிறப்பு பொருள் வந்து அந்த உற்பத்தி சொல்றாங்க. அதான் ஏகதேச அறிவை செய்தல் ஏகதேசப்படும் தகுதியுடைய பொருட்கே அன்றி ஏனைய இதற்கு உரித்தன்று, இதுதான் அந்த சத்தான சாரமான பகுதியை தான். அதாவது இந்த கண்ணாடி யாருக்கு வேணும், அவ்வளவுதான், கண்ணாடி யாருக்கு வேணும், அது இல்லாம தெளிவா காண முடியாது அப்படின்றது கண்ணாடி. மற்றவங்க நாசமா போடுவாங்களா போடுறாங்க இல்லையா. அது மாதிரி இந்த உடம்பு ஐம்பொறிகள் உள்ள இருக்கிற அந்த கரணங்கள் இதெல்லாம் யாருக்கு வேணும், ஏதாவது ஒன்றை மட்டும் அறிந்து ஒன்றை மட்டும் செய்யக்கூடிய அந்த சிற்றறிவுடைய பொருளுக்கு சிற்றறிவை விளக்குவதற்கு மாயாகாரிய உடம்பு வேணும் இல்லையா. உயிர்களுக்கெல்லாம் பேரறிவு, தான் பேரறிவுடைய மட்டும் வந்த உயிர்களுக்கெல்லாம் பேரறிவை செய்யக்கூடியவன் முதல்வர் பசுபதி, அவனுக்கு எப்படி இது பொருந்தும். அதான் சிற்றறிவு அப்படிங்கறத வந்து ஏகதேச அறிவுன்னு சொல்ல, ஏகதேசம்னா திருமைன்னு இருக்கும். அதான் ஏகதேச அறிவை செய்தல் ஏகதேசப்படும் தகுதியுடைய பொருட்கே அன்றி ஏனையதற்கு உரித்தன்று, வியாபக அறிவை செய்தல் வியாபக பொருட்கே அன்றி ஏகதேசப்படும் தகுதி உடையதற்கு உரித்தன்று. ஆகலான் ஏகதேசத்தில் அறியும் பசுக்களுக்கு இல்லையா, சிற்றறிவோடு அறியும் உயிர்களுக்கு அர்த்தம், சிற்றறிவோடு அறியும் உயிர்களுக்கு ஏகதேசப்படும் தகுதி உடைய மாயையே உருவமாயிற்று, சிறிய அளவை உடைய இந்த மாயா காரியமே வடிவமாயிற்று. உயிர்களின் அறிவு சிற்றறிவு, அப்ப அதை பொறுத்த உடம்பை பாருங்க, ஏகதேச உடம்பு என்ன, இட வரையறை கால வரையறை இதுக்கு உட்பட்டதுதான் ஏகதேசம். உடம்பு இவ்வளவு உயரம், இவ்வளவு நிறை, இவ்வளவு எடை, இதெல்லாம் பாருங்க ஒரு அளவோடு, அதான் ஒரு அளவுக்கு உட்பட்டா ஏகதேசம். ஆமா, இவ்வளவுதான் உயரம், இவ்வளவு எடை, வளரும். என்ன வளர்த்துனா ஒரு அளவுக்கு தானே, அதோட வளர்த்து வளர்த்து முடிஞ்சு போச்சு, ஒரு வயசு வரைக்கும் வளரும். அப்புறம் இவ்வளவுதான் உயரம், இவ்வளவுதான் எடை இல்லையா. அப்படி ஒரு வரம்புக்குட்பட்ட உடம்பு. ஏன் வரம்புக்குட்பட்ட உடம்பு நமக்கு கிடைக்கி? நம்ம அறிவு வரம்புக்குட்பட்ட அறிவு, அதனால நமக்கு வரம்புக்குட்பட்ட உடம்பு இல்லையா. வியாபகமாய் அறியக்கூடிய பசுபதிக்கு வந்து இல்லையா, அவனுடைய உடம்பு எப்படி இருக்கணும்? வியாபக அறிவை செய்யக்கூடிய உடம்பு தான். அவனுக்கு செய்து மட்டும் இல்ல, முத்திரந்த ஆன்மாவுக்கும் செய்யவில்லை, அந்த அருள் தான் அவனுக்கு உடம்பா இருக்கணும். ஏகதேசப்படும் தகுதி அல்லாத, தகுதி இல்லாத சக்தியே உருவமாயிற்று என கொள்க. இவ்வாறு விளக்கம் சொல்றார்கள். அடுத்த ஒரு சின்ன வரி என்ன இருக்காங்கன்னா, அந்த ஆர்க்கும் என்பதை வந்து பொருந்தும்னு சொல்லாம தடுக்கும்னு பொருள் சொல்லுவாங்க. அப்படி சொன்னா அந்த கருத்து வந்து முன்னால உள்ள வரியோடும் பின்னால் உள்ளவரையும் பொருந்தாம அது மட்டும் தனியா நின்று ஒரு முடிவை தராம வற்றி போகுது. அதான் ஒரு பாட்டுல நடுவில் உள்ள ஒரு சொல்லுக்கு பொருள் காணும் போது எச்சரிக்கையா பொருள் காணும். மேல உள்ள வரி, அடுத்த வருத வரி, இது கூட தான் பொருந்துமா, எல்லாம் ஒரு கோர்வையா வந்து ஒரு முடிவை தருமா, அப்படிலாம் பார்க்காம ஒரு சொல்ல பார்த்து, ஆமா இந்த சொல்ல ஏதோ ஒரு பொருளை நான் ஏற்கனவே பார்த்துருக்கேன், அந்த பொருள் தான் இதுக்கு இருக்குன்னு அடிச்சு விட்டோம்னா, கடைசியில் முழு பாட்டோட பொருத்தி பார்க்கும் பொழுது அந்த சொல் மட்டும் பொருந்தாம போயிடும். அதான் இப்ப ஆர்க்கும்னா தடுக்கும்னு ஒரு அர்த்தம் இருக்கு வாஸ்தவன்னா, ஆனா இந்த பாட்டை இந்த இடத்துல அந்த பொருள் பொருந்தாது. அந்த பொருளை பண்ணினால் முந்தைய அடிகள் பிந்தைய அடிகளோடு சேராமல் அது மட்டும் தனியா நிக்கிறது. அப்படி நின்ற அந்த குற்றத்தை என்ன சொன்னாங்கன்னா, வற்றி போதல் அப்படின்னு, முன்பின் ஏயாமல் அது மாத்திரம் தனியா நின்று ஒரு முடிவை தராம போனாங்க, அது வற்றி போதல். அதான் சொன்னார், முன்னும் பின்னும் பொருள் ஏய்வு படுதற்கு ஏறாது, நின்று வற்றும் அகலின் அகது உரை அண்மை அறிக. அவ்வாறு சொன்னால் அது பாடலுக்கு உண்மை உரை ஆகாது என்று சொன்னார். இதுக்கு மேலையும் ஒரு தடை இருக்கும். என்ன? முதல்ல சுவாமி வந்து தன் இச்சைப்படி உருவம் எடுக்க முடியாதுன்னா, எடுத்தா நானும் என் இச்சைப்படி எடுக்கணுமையா அப்படின்னா. அப்போ சொன்னாங்க வந்து, யோக சித்தர்கள்லாம் இச்சைப்படி உருவம் எடுக்கிறார்களே, அவன் வரத்தால் தான் இருக்கிறாங்க, அந்த வரத்தையே அவர்களுக்கு கொடுக்கும்போது அவனால எடுக்க முடியாதா அப்படின்னு சொல்லிட்டான் அப்படின்னு சரி அதில் சொல்லி வாங்கிட்டான். அப்புறம் சொன்னா, சரியா அவன் இச்சைப்படியே உருவம் எடுக்கட்டும், ஆனா அந்த உருவம் மாயாகாரியம் தான், என்ன என் உடம்பு மாயாகாரியம் தானே, அப்ப அவன் உடம்பு மட்டும் என்ன அப்படின்னா, அப்ப அதுக்கு ஓன் தகுதி வேற அவன் தகுதி வேறன்னு இந்த பாடத்தை விளக்கி சொல்லிட்டான். ஏன் அப்ப சரி இது மாதிரி பேச முடியல, சரி அப்ப அவன் சக்தி வடிவமாகவே இருக்கட்டும், அருள் தூய்மையாவே இருக்கட்டும், ஆனாலும் உருவம்னு வந்துட்டால் அவையெல்லாம் தோன்றி அழியக்கூடியவை தானே அப்படின்னு அடுத்தாலும் ஒரு தடை இருக்கும். சக்தி உருவமாகவே இருக்கட்டும், அதையும் அவன் இச்சை வழியே சுதந்திரமாகவே எடுக்கட்டும், எடுத்தாலும் உருவம்னு வந்துட்டாலே அது பரிணமித்து அழியக்கூடியது தானே இல்லையா. அதனால நீங்க என்ன சொல்லாதீங்க, உருவத்திற்கு தான் சொல்லாதீங்க இல்லையா. ஆகவே முதல்வன் அருவம் தான் சொல்லிருங்க அப்படின்னு சொல்றான். அப்படின்னு நமக்கு ஒரு ஆலோசனை கொடுத்தான் என்ன, அந்த கருத்தை வாங்கி கொடுத்தேன். சக்தியே வடிவென்றால் ஐயா, சுவாமியின் வடிவம் சக்தி வடிவம் தான் அப்படின்னாலும், தான் பரிணாமமாகும் வடிவம்னு வந்துட்டதுனால, உருவம் உடல் வந்துட்டதுனால அது பரிணமித்து அழிவதுதான். பரிணமித்தம்னா தோன்றுதல், தோன்றி அழிவதான் ஆகும், பரிணாமம் தான். அப்ப தோன்றிடும், தோன்றும்னா கட்டாயம் அழியும் இல்லையா, நித்தமோ அழியும், அதனால அது வந்து அழியத்தான் செய்யும். அத்தால் அதனால் என்பது அத்தால் இருக்கு பாடல் அப்படி இருக்கலாம். அத்தால் நின்மலன் அறிவே எண்ணில், அதனால நிம்மலனாகி சோர்வான், அவன் நிம்மலன் இல்லையா, அப்ப அவன் உடம்பு எப்படி தோண்டி அடியும், அதனால அவன் அருவம் தான். இது இன்னொருத்த சொல்றான், அவன் வந்து அருவம் தான் அப்படின்னா, இப்ப சொல்ற அத்துவா மார்க்கத்துள்ளான் அறன், இவன் அருமை தன்மை பெரியவர்களுக்குன்னா போய் நாம அவருடைய தகுதி நம்முடைய தகுதியை யோசிச்சு பார்க்காம ஒரு ஆலோசனை மாதிரி சொல்லணும். இங்க அவங்க கோவப்பட மாட்டாங்க, குச்சியாவியா இருக்கேப்பா அப்படிமாங்க இல்லையா, குச்சியாவியா இருக்கேன்னு என்ன இருக்கும் அது நிகழ்ச்சி குறிப்பு, அது அவர்களை வந்து பெரியவர்களுக்கு புரியும், அவர்கள் சிரிப்பார்கள் மகையாழ்வார்கள், இவன் அவனை பாராட்டா நடந்து இருப்பான், பெரிய குஷியாவியா இருக்கான் ஐயா அப்படின்னு அவர்களை வந்து பெரியவர்களும் இவன் காட்டி சொல்வாரு. எப்படி ஆலோசனை கொடுக்க பார்த்தீங்கன்னா இவர்களுடைய அறிவாளிப்பாருங்க அறிவாரு, அந்த மாதிரி அவரும் விசுவாச்சாரியார் என்ன சொல்றாரு. உருவத்திற்கு சொல்லிட்டா அந்த உருவம் தோன்றி அழியக்கூடியதா அந்த மாதிரி இருக்கும். ஆகவே முதல்வன் அருவம் தான் சொல்லிருங்க, உங்களுக்கு அந்த பிரச்சனை வராது அப்படின்னு ஒரு யோசனை கொடுத்தான். யோசனை கொடுத்தோடனே அருண் விசுவாச்சாரியார் சொல்றார், புத்திதான் உடையை போல இருந்தனை, புத்தி உடையவன் போல பேசியப்பா, புகழ கேள்வி உனக்கு விளக்கம் சொல்றேன், முதல்ல ஒரு இகழ்ச்சியா சொல்லிட்டு அப்புறம் விளக்கம் சொல்றேன். நான் அத்துவா மார்க்கத்து உள்ளான் அலன், சிவபெருமான் ஆறு அத்துவாக்கள்ல ஒருவன் அல்ல இல்லையா, அவனை போய் நீ வந்து அவன் அருவம் தான், உருவம் இல்ல அருவம் தான் சொல்றேன் இல்லையா. இவன் அருமை தன்னை, இவனுடைய அருமைப்பாட்டையெல்லாம் வந்து நான் சொல்கிறேன் நீ கேட்பாயா, எப்படிப்பட்ட நீ பெரிய புத்திசாலி மாதிரி சொல்றேன் அப்படிப்பட்ட நீ கேட்பாயாமன் புத்திதான் உடையை போல இருந்தனை புகழ யாம் சொல்ல கேள் நீ கேள் சாமியுடைய உரை. இதே இந்த பாட்டுக்கு சாமியுடைய உரை. அஞ்ஞனமாயினும் அவன் திருமேனி அருள் திருமேனியாக இருந்தாலும் உருவமெல்லாம் கண்டித பொருள் அகலின் உருவமெல்லாம் வந்து ஏகதேச பொருள் தோன்றி அழிவது அகலின் பரிணமித்து அழிவைதும் அப்படிங்கிறான். அது சிவசக்திக்கு தகாமையா சிவசக்தியை வந்து தோன்றி அழியுமா அழியாது. ஆமா ஆனா சிவசக்தியே உருவமா இருக்குன்னா உருவமா இருந்தா தோன்றி அழியணும். ஆனா தோன்றி அழிதல் சிவசக்திக்கு தகாது அதன் தகுதிக்கு பொருந்தாது. எனவே அனாதிமுத்த சித்துருவாகிய முதல்வன் முதற்கூறப்படும் அருவப்பொருளாதல் மாத்திரை என்றவே அமைவுடைத்து மூன்று உருவம் சொல்றீங்க மூன்று வடிவம் அது மூன்று வடிவத்துல முதல் வடிவம் என்னது அருவம் அருவுருவம் உருவம். இந்த உருவம் வந்து பொருந்தாது. உருவம்னா தோன்றி அழியணும். சிவசக்தியே உருவமா இருந்தா சிவசக்தி தோன்றி அழிந்தவரி கிடையாது. அப்போ நீங்க என்ன சொல்லிருங்க முதல்வனுக்கு மூணாவது சொன்ன உருவங்கள் வேண்டாம் முதல்ல சொன்னீங்க அருவம் ரெண்டாவதுலயும் அரு உருவம் அந்த உருவம் வந்து ஒட்டுது அதனால ரெண்டாவது வேண்டாம். அந்த உருவமே இல்லாத அந்த முதல்ல சொன்னா அருவத்தை நீங்க வச்சுக்கோங்க அதுதான் உங்களுக்கு நல்லதுன்னு யோசனை சொல்றாங்க இல்லையா. முதற்கூறப்படும் அருவப்பொருளாதல் மாத்திரை என்றதே அமைவுடைத்து அதுதான் பொருத்தமுடை அப்படிங்கிறோம். எனின் ஆரத்துவாவையும் கடந்த பரம்பொருளை ஆரத்துவாயும் கடந்த பொருளை அவற்றோடு ஒப்ப வைத்து அஞ்சனம் கூறுதல் பொருந்தாது. ஆரத்துவாக்கள் உட்பட்ட பொருள்கள்னா இந்த உலக பொருள்கள் தான் வேற ஒன்றும் ஆரத்துவாக்கள்னா இந்த உலகம் உலகம் பூரா ஆரத்துவாக்கள் அடங்கும். இதுல உள்ள பொருள்லாம் ஒண்ணு அருவமா இருக்கும் அல்லது உருவமா இருக்கும் அல்லது அருவுருவமா இருக்கும். புத்திதான் உடையை போல இருந்தன என்பது இழுத்தற்கன் வந்த குறிப்பு மொழி. குறிப்பா அவன் வந்து இகழுது வெளிப்படையா இகழுதுனா கண்டிச்சுதான் இகழணும். இது பாராட்டுற மாதிரி குறிப்பா இகழுது. இவரு இன்னொரு சிறப்பு சொல்றாங்க இந்த பாடல்ல அன்றென்பது பாடமாயின் அத்துவா மார்க்கத்துள்ளான் அலன் அப்படின்னு தான் இருக்கு பாட்டுல. அலனுக்கு பதிலாக அன்றுன்னு ஒரு பாடம் இருக்கான். அத்துவா மார்க்கத்துள்ளான் அன்று இவன் அப்படின்னு சொன்னா அன்றுங்கிறது வந்து அகிலின முடிவு இல்லையா. மார்க்கத்து உள்ளான் அன்றுன்னு வருமா உள்ளாங்கிறது ஆண்பால் ஆண்பால சொல்லிட்டு அன்றுன்னு நம்ம வந்து வந்து அகிலினி முடிவு கொடுக்கலாமா. இப்போ ஒன்றும் இல்லைன்னு நீங்க இப்போ பேச்சு வழக்கில் எல்லாமே போயிட்டு இருக்கு எல்லாத்துக்கும் அல்லதான். நான் அப்படி அல்ல நீ அப்படி அல்ல அவன் அப்படி அல்ல எல்லாத்துக்கும் அல்ல போட்டான். அப்படி போடக்கூடாது. மொழி இலக்கணப்படி எந்த இடத்துல அல்ல போடலாம்னா தன்னை சொல்லும் போது நான் அப்படிப்பட்டவன் அல்லன் அப்படின்னு சொல்லணும். முன்னிலையில சொல்லும் போது நீ அப்படிப்பட்டவன் அல்லை அல்லை முன்னிலையில் சொல்லும் போது படற்கே சொல்லும்போது அவன் அப்படிப்பட்டவன் அல்லன் அல்லன் தனக்கு சொல்லும் போதும் அல்லன் அது தனக்கு அல்லன்னு சொல்லும் போது அல்லேன்னு சொல்லுவது என்ன சேர்த்து. ஆமா அத்தா உனக்கு ஆளாய் இனி அல்லேன் எனதாமே இனி உனக்கு நான் அடிமை அல்லேன் என்று சொல்லலாமோ இதுவரை சொன்ன இப்ப நீ யாருன்னு காட்டிட்ட இனி நான் உனக்கு அடிமை அல்லேன்னு சொல்லலாமோ அந்த இடத்துல அல்லேன்னு சொல்லலாம் சொல்லுங்க அல்லேங்கிறது தன்மைக்குரியது. அப்ப எப்போ அல்ல போடலாம்னா அகிரிணையில அகிரிணையிலையும் பன்மையா இருக்கணும் ஒன்னா இருக்க கூடாது. ஒரு ஆட்டை காட்டி இது மாடு அல்லன்னு சொல்லக்கூடாது. பல ஆடுகள் இருந்தா இவை மாடுகள் அல்ல இவை ஆடுகள்.